உள்ளவனும் கூட தில்முக்கமனும் தருணீர் உறுதியாக தண்டறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தரகன் பாச கள்ளவனை பசுபோத கவடமர்களில் கொண்டு கருணை எனும் வெள்ளமுகம் போய் சித்தி வழக்கில் இணைந்து ஒருவர் நிகழ்த்தித்தான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையின் எல்லா உயிரும் தோல்வெடுத்து தேசம் இய திருத்தொண்ட துறைமுன் தொழித்த திருவாளன் வாசன கடல் மணந்த வந்த பிறப்பை வணங்கியார். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதற்கில் அணைந்ததான் அடி போற்றி வாழ் திருநாவலை வந்தெங்கும் படம் போற்றி ஊழிமணி திருவாரூரர் திருச்சார். எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவிழந்தினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னாத்திரிகளுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடு சபையின் சார்பாக பெரிய புராண தொடர்ச்சி குழு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூசாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகள் எல்லாம் உள்ள ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ சேற்றலார் பெருமானுடைய திருவருளினாலும் சீரும் சிறப்பும் நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடி அற்புவனுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரிய புராணத்திலே திருஞான சம்பந்த சுவாமியினுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறார். அந்த வகையிலே திருஞான சம்பந்த நூற்றி கச்சி திருநெறி காரைக்காடு என்கின்ற தலத்திலே அருள் செய்த திருப்பதிகமாக அற்புதமான திருப்பதிகத்தை நாம் கண்டு வருகிறோம். அதை ஒட்டி எண்ணிக்கை எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நுணுக்கம் அருகா தெரியுமா, திருக்கூத்து தரிசனத்திற்கு எத்துணை பாடல்கள் எத்துணை மந்திரங்கள் திருமலத்தேவர் கொடுத்திருக்கிறார் என்பதாக சொன்னால் 82 மந்திரங்கள் அமைந்திருக்கு. 82 இங்கித மாலை அருளி செய்த நம்முடைய வள்ளல் பெருமான் 100, 200, 150 என்ற வகையிலே அமைக்காமல் 165 பாடல்கள் அமைச்சிருப்பார். 165 பாடல்கள் இங்கித மாலை. அதற்கான காரணம் என்ன என்பது நமக்கு இங்கித மாலையில நம்ம விளக்கமாக அதை அமைத்துக் கொண்டோம். 165 பாடல்கள் ஏன் திருமூலத்தேவர்களுடைய வரலாற்றை சொல்ல வருகின்ற செம்மார் பெருமான் எத்துணை பாடல்களிலே திருமூலரனுடைய வரலாற்றினை சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் எண்ணிற்கு அவ்வளவு சிறப்பு. எண் என்பது நம்முடைய கண்ணாக விளங்குவது, சிவத்திற்கு கண்ணாக விளங்குகின்ற நிலை. திருமூலத்தேவரை பற்றி அருளி செய்த அந்த வரலாற்று பாடல்கள் சேக்கடார் பெருமான் எத்தனை அமைச்சிருக்கிறார்னு பார்த்தா திருக்கூத்து தரிசனம் எத்தனை 82. இந்த பக்கம் நீங்க வரலாற்றுக்குரிய பாடல்கள் எத்தனை அமைச்சிருக்கிறார் பார்த்தா அப்படியே மாற்றி போட்டுங்க 28. அங்க 82, இங்க 28. 28 என்பது 28 ஆகமங்களினுடைய பொழிவு திருமந்திரம் என்பதை காட்ட வந்ததற்காக அமைந்தது 28. அதே 28 வச்சார். இவ்வளவு சிறப்பு பாருங்க, 28 என்கின்ற அந்த 2 8. அது மட்டும் இல்ல, அங்க 8 2 என்பது திருக்கூத்து தரிசனம் என்பது 8 2 தான் திருக்கூத்து தரிசனமே இருக்கு. திருக்கூத்து தரிசனத்தினுடைய அடிப்படை என்ன என்பதாக சொன்னால் 8லேயும் 2லேயும் அமைந்திருப்பதுதான் திருக்கூத்து தரிசனம். 8 2 அறியாத இன்செவியில் 8 2 இதுவாம் இலிங்கமென 8 2 முழுதாய் முடிந்த குரு முருகோனேன்வர். 8 2 8 2 அறியாத என்னை பட்டி மண்டபம் ஏற்றுவித்தனைன்னு சொல்லுவார். யாரு? முனிவாசக பெருமான். திருக்கூத்து என்பதாக சொன்னால் எதிலே அமைந்திருக்கிறது திருக்கூத்துனா 8 2 அமைந்திருக்கு. அதனால் எண் என்பது மிக முக்கியமானது. அப்படி திருஞான சம்பந்த பெருமான் 1 to 10 வரை ஒரு பாடல் பார்த்தோம், 8 to 1 என்பதாக ஒரு இடத்திலே அமைத்திருப்பார். அது எந்த இடம் அப்படிங்கறது இவர்
கடைசி ரொம்ப பார்த்துட்டேன் மட்டும்தான்.
வெரி குட், கிரெடிட் கோஸ் டு ஹர். வழக்கமா பாத்தீங்கன்னா காப்பி அடிச்சது ஒருத்தரா இருக்கும், மார்க் வாங்கறது இன்னொருத்தரா இருக்கும். இதுல என்னன்னா என்னோட இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர்ல ரெண்டு பேர் உண்டு. இந்த ரெண்டு பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து கேபி முருகன் சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து வேல்முருகன். இந்த ரெண்டு பேரும் எப்பவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீடும் பக்கத்துல உட்கார்ற பெஞ்சும் பக்கத்துல டெஸ்ட் வச்சாங்கன்னா மேடம் அடிக்கிறதும் இவர் என்ன பண்ணிடுவாரு, இவரு குமரனுக்கு வந்து ஒண்ணும் தெரியாது, வேல்முருகன் எழுதுவார், எழுதுறது எல்லாம் இவர் காப்பி பண்ணிடுவாரு. பட் அவங்க சிவில் மேடம் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும் போது ஆக்சுவலா பார்க்க போனா கே பி குமரன் காப்பீடு ஃப்ரம் வேல்முருகன் இருக்கணும், அவனோட பேப்பர்ல வேல்முருகன் காப்பீடு ஃப்ரம் கே பி முருகன். பார்த்து மனசு நொந்துட்டு காப்பி அடிக்கிறது அடிக்கிறது ரைட்டு, ஆனா அடிச்சது யாரு, பேர் வாங்கறது யாரு பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகம் வருது இப்ப எனக்கு. அந்த மாதிரி 82 எண் எப்படியோ அதே போல ஒன்றிலிருந்து 10, 8லிருந்து 1. 8லிருந்து 1 என்ன பாட்டு எங்க எடுத்துக்கீங்க? எங்க ஊரு? திருவாரூர்? வடதளி தானே? இது ரொம்ப சிறப்பான ஒன்று. 8 அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிப்பார். திசை 8, 7 இசை, 6 அங்கம், வேள்வி 5, 4 வேதம், 3 எரி, 2 பிறப்பு, ஒருமை என்ற நிலையில ஒருமையால் உணரும் அப்படின்னு 1 அப்படின்னு வந்து நிறுத்துவார். இதுல வந்து திருவிழி மிடலையில அதே 6ல இருந்து 1 வருவார் இல்லையா? திருவிழி
மிடலை
சீர்காழியில 7ல இருந்து 1 வருவார். பாட்டு படிங்க. ஈராய் முதல் ஒன்றாய் நின்றான் இடம் வேழி மிடலை. 1ல இருந்து 6 இல்லையா?
1
திருவிழி மிடலையில 1லிருந்து 8 கணக்கு வருது. திசை 8லிருந்து 1 வருது. ஈராய் முதல் அப்படின்னு சொல்லி முடியறது வந்து 1ல
முடியுது.
1 ஆரம்பிக்குது கரெக்ட். 1லிருந்து ஆரம்பிச்சு 8ல திசை கரெக்டுங்களா? திருவேழி மண்டலை பதிகம் ஈராய் முதல் 1 ஆரம்பிக்கிற திருப்பதிகம். இப்படி திருஞான சம்பந்தம் வந்து
சீர்காழி
பதிகம் 1லிருந்து 7 குட்டிருக்க 1லிருந்து 7, அப்புறம் 7லிருந்து 1. அப்படி திருஞான சம்பந்தர் எண் என்கின்ற நிலையிலே சிவத்தை வைத்து அருள் செய்த நிலை அப்படிங்கிற ஒரு குறிப்பு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது. ரெண்டாவது அறம் என்கின்ற நிலையில இந்த 5வது திருப்பாடலோட நம்ம முடிச்சோம்னு நினைக்கிறேன். அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறம் புரிந்த அருளாளர் குன்றாத வெஞ்சிலகி கோளரவ நான்கொழுவி குன்றாதார் புறமூன்றும் ஓங்கேரியில் வெந்தவிய நின்றாரும் களிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே அப்படின்னு சொல்லி அறம் புரிந்த அருளாளர் என்கின்ற ஒரு கொள்கையை அங்க நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அமைக்கின்றார். தமிழர் சமுதாயம் என்கின்ற நிலையில தமிழர்களுடைய நெறி சமய நெறியை தாண்டிய நெறியாக பல பல ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே உயிர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்கள் அடையக்கூடிய உறுதி பொருள் என்பதை வகுத்து காட்டியது. சமயம் என்பதென்ற நிலையில் அல்லாமல் பொது நிலை என்கின்ற நிலையிலே தமிழ் சமுதாயமானது அந்த நெறியானது தொடங்கிய நெறியை பார்க்கின்ற பொழுது இந்த உயிரானது அடைய வேண்டிய உறுதி பொருள்கள் 3 என்பதாக காட்டியது. அந்த 3 அறம் என்பதும் பொருள் என்பதும் இன்பம். இந்த 3 தான் உயிர்கள் அடைய வேண்டிய உறுதி பொருள். அறம் என்பதிலே நிற்க வேண்டும், பொருள் என்பதிலே நிற்க வேண்டும், இன்பம் என்பதிலே நின்றால் இது 3 நிற்கின்ற பொழுது பயனாக அடைவது வீடு என்பதுதான். இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பொது நெறியாக நாம் அமைத்துக் கொண்ட அதன் பிறகு அது சமயத்திலே புகுந்தது. அப்படி பொது என்று நின்ற நெறியிலே அறம் என்கின்ற நெறியை இந்த மண்ணுலகத்திற்கு அறம் என்பதை நிலைநாட்ட வந்தவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவவதாரம் திருஞான சம்பந்த பெருமானுடைய மொத்த வரலாற்றினுடைய சாரம் என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால், திருஞான சம்பந்த பெருமான் இந்த மண்ணுலகத்திலே தோன்றி அவதாரம் செய்து இங்கே நிலைநாட்டியது எதை என்பதாக சொன்னால் அறம் என்பதை நிலைநாட்ட வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். பொருள் என்பதை நிலைநாட்ட வந்தவர் திருநாவுக்கரசர். இது வந்து அறம் என்பதை நிலைநாட்ட வந்தவர் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க தனியா நேரம் கொடுங்க. அறம் என்பதனுடைய
அதனுடைய சாரத்தை எவ்வாறு நிறுத்த வந்தார். அறம் என்பது என்ன முதல்ல தெரிஞ்சுங்க. அறம் என்பது என்ன, அந்த அறத்தினுடைய நிலையை எவ்வாறு திருஞான சம்பந்தர் நிலைநாட்ட வந்தார்னு புரிஞ்சு. பொருள் என்பது திருநாவுக்கரசர். இன்பம் என்பதை இந்த மண்ணுலகத்திலே நிலைநாட்ட வந்தவர் சுந்தரர். சுந்தரனுடைய நிலை என்ன என்பதாக சொன்னால், இன்பம் என்பதை இந்த மண்ணுலகத்திலே உயிர்களுடைய உறுதி பொருளாக இருக்கக்கூடிய இன்பம், திருஅம்மா திருப்பதிகத்தினுடைய சாரம். அப்படி இந்த இன்பம் என்பதனுடைய சாரத்தை விளக்க வந்தவர் சுந்தரர். அப்படி அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றினுடைய நிலையிலே அறம் என்பதை இந்த மண்ணுலகத்திலே நிலைநாட்ட வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். ஆக அறம் என்பதுதான் அவருடைய பதிகங்களிலே அறம், 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 அறம். அறத்தை சொல்லுவதன் மூலமாக வினை கொள்கையை நிலைநாட்டு. அதன் பிறகு அறத்தினுடைய முக்கியமான செயல் என்ன என்பதாக சொன்னால் வினை கொள்கைகளை நிலைநாட்டுதல். அதன் பிறகு அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ், அதனுடைய தன்மையிலே அறத்திலே இருந்து அறமானது செய்கின்ற செயல்கள் என்கின்ற அடிப்படையிலே அற்புதமாக திருஞான சம்பந்த பெருமான் ஒரு கால்குலேஷன் உண்டு. திருஞான சம்பந்த போற போக்கிலே திருஎழுக்கூற்று இருக்கே பாடிட்டார் அல்லது பல்வேறுபத்தை பாடிவிட்டார் என்பதாக அல்ல. திருஞான சம்பந்த பெருமான் ஒன்றை பாடி இருக்கிறார் என்பதாக சொன்னால் இட் இஸ் எ டெஃபினிஷன். அறம் என்கின்ற நிலையிலே வரையறை செய்து அங்க சொல்லுவார், எடுத்த உடனேயே சொல்லுவார், இது அறம் என்பதாகிய நிலையிலே ஏதோ போற போக்கில சொல்லுவது அல்ல. அறம் என்பது வரையறைத்து காட்டுவது. இவன் என்பதாக காட்டி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனினாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அப்படின்னு வரையறுத்து காட்டுறான். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே என்பது அறம். அறம் என்பது எப்படி என்பதாக சொன்னால் வரையறுத்து காட்டி விடுவது. சிவத்தினுடைய தன்மை என்ன என்பதாக சொல்லி அது அற்புதமாக அறம் என்கின்ற நிலையிலே வரையறுத்து 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 திருஞான சம்பந்த பெருமான் எல்லாவற்றையும் வரையறுத்து கொடுப்பார். என் என்பதாகிய நிலையிலே பெருமான் எப்படி நிற்கின்றார் வரையறுத்து கொடுப்பார். திருஎழுக்கூற்றிருக்கை என்பதாக அமைத்து மிக அற்புதமாக பெருமானுடைய அந்த நிலைகளை ஏழு நிலைகள் என்பதாக அமைத்து வரையறுத்து கொடுப்பார். எல்லாம் வரையறுத்து 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 கொடுத்து அறம் என்கின்ற நிலையிலே இந்த வண்ணுலகத்திலே நிலைநாட்டியவர் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி அறம் என்பது அருளினுடைய தன்மையிலே தொழில் புரியும் என்பதை பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை என்பதாக அறத்தினுடைய அந்த நிலையை அறம் எதை சார்ந்து நிற்கிறது என்பதையும் அற்புதமாக காட்டியுள்ளார். அறம் என்பது பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை என்கின்ற நிலையிலே இருப்பது இந்த அறம் என்பது. அப்படி அறம் புரிந்த அருளாளர் என்கின்ற நிலையிலே இந்த உயிர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்களை உடனடியாக இந்த வினை என்கின்ற வேதனையில இருந்து எடுத்து என்றுமே இன்பமாகிய நிலைக்கு அவராலே ஏன் கொண்டு செல்ல முடியவில்லை. இப்படி இந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்பமும் துன்பமும் இன்பமும் துன்பமும் இருக்கு ஒரே நிலையிலே எல்லா உயிர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இந்த கடம்ப மரம் என்று சொல்லக்கூடிய கடம்ப மரத்தினுடைய ஒரு நியாயம் உண்டு. கடம்ப கோர நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம். கடம்ப மரத்திற்குரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய ஒரு தனித்தன்மை என்ன என்பதாக சொன்னால் முருகப்பெருமான் அந்த கடம்ப மலரை அணிந்திருப்பார். முருகப்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய நிலை அந்த கடம்ப மலரினுடைய தனித்தன்மை என்ன என்பதாக சொன்னால், நீங்க வழக்கமாக எல்லா மரத்திலேயும் ஒரு இடத்துல பூ பூக்கும், ஒரு இடத்துல காயா இருக்கும், ஒரு இடத்துல பழமா இருக்கும், ஒரே மரத்துல பல வகையான நிலைகளை பார்க்கலாம். ஆனா இந்த கடம்ப மரத்தை பொறுத்தவரையிலும் ஒரே நேரத்திலே பூத்து ஒரே நேரத்திலே காய்த்து ஒரே நேரத்திலே கொழுக்கக்கூடியது கடம்ப மரம். ஒரே நேரத்திலே முருகப்பெருமானுடைய திருவடியில போனீங்கன்னா உடனே முக்தி அளிக்கும் பெருமான் என்பதை காட்ட வந்ததுதான் கடம்ப மலர் அணிந்திருக்கக்கூடிய தன்மை. எப்படி திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்திற்கு போனா கடம்ப மலரினுடைய நியாயம் அங்கே பொருந்தி இருக்கும். இவன் காயில இருக்கிறானா அரும்புல இருக்கிறாரா பழத்துல இருக்கிறாரான்றதெல்லாம் இல்ல. திருஞான சம்பந்தருடைய திருமணத்திற்கு சென்றான் என்கின்ற ஒரு அடிப்படையிலே எல்லோருக்கும் அங்கே எப்படி முக்தி வந்ததோ அது போல கடம்ப மலர் என்பது ஒரே நேரத்திலே பூத்து ஒரே நேரத்திலே காய்த்து ஒரே நேரத்திலே பழுக்கக்கூடியது. அப்படி திருஞான சம்பந்த பெருமான் என்ற அற்புதமான அந்த நிலையிலே நாம் உயிர் என்று சொல்லக்கூடியது ஒரே நேரத்திலே ஏன் பெருமான் இந்த துன்பத்திலிருந்து எடுத்து உடனே அவருடைய திருவடியிலே வைக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் அதற்கான விருப்பத்தை, இது எவ்வளவு விருப்பம் பெருமானிடத்திலே செல்லுவதற்கு வைத்திருக்கிறது என்பதை பொறுத்துதான் அமைந்திருக்கும். இருவினையின் போக்கு வரவு அன்றே என்பதாக சொல்லும் சூத்திரம். இப்பொழுது இந்த உயிர்கள் ஏன் உடனடியாக போய் பெருமானுடைய திருவடியிலே ஏன் அவர் வைக்க முடியவில்லை சொன்னா, இந்த உயிர் அவரிடத்திலே எவ்வளவு தூரம் இச்சை வைத்திருக்கிறது என்பதுதான் போன வகுப்புல நம்ம பார்த்தோம். இச்சை என்கின்ற நிலையிலே இந்த உயிரானது சிவத்தின் இடத்திலே எவ்வளவு தூரம் விருப்பமானது வைத்திருக்கிறது, அதை செல்லுமளவும் சிந்தையை செலுத்துமின் என்பதாகிய திருமந்திர பாடலையும் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் இப்ப போன வகுப்புல வராதவர்களுக்காக சேர்த்து சொல்லிருக்கோம். அப்படி இந்த உயிரானது சிவத்தின் இடத்திலே எவ்வளவு தூரம் அது இச்சை வைத்திருக்கிறது, அறிவு இச்சை செயல் என்பது இறைவனுடைய அறிவு இச்சை செயலோடு பதியும். அப்ப இந்த இச்சை என்கின்ற அமைப்பிலே எவ்வளவு தூரம் பெருமானிடத்திலே இது இச்சை வைத்திருக்கிறது, பெருமானிடத்திலே எவ்வளவு தூரம் வச்சிருக்கு அப்படின்றதுதான் நம்ம பார்த்தோம். அதற்கான அந்த அல்டிமேட் என்கின்ற நிலையிலே எவ்வளவு தூரம் பெருமானிடத்திலே அந்த அன்பை செலுத்த முடியும் என்பதை திருவாசகத்திலே திரு அம்மானை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே 8வது பதிகத்திலே 17வது திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரை, ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவை தலைவியாகவும், சிவம் என்று சொல்லக்கூடிய சிவத்தை தலைவனாகவும் வைத்து அது தோழியினிடத்திலே பகிர்ந்து கொள்ளும் ஒரு செய்தியாக, மிக அற்புத செய்தியாக மணிவாசக பெருமான் எவ்வளவு தூரம் இந்த உயிரானது சிவனோடு இணக்கமாக இருக்க வேண்டும், சிவனோடு இணக்கம் என்பதாக அமைத்து அந்த திருப்பாடலை ஒரு தலைப்பு வைத்துக் கொண்டால், சிவனோடு இணக்கம் எவ்வளவு தூரம் இந்த சிவத்தோடு. இப்ப உலக நிலையிலே ஒரு தலைவன் தலைவியை விட்டு பிரிக்கின்ற பொழுது தலைவியானவள் அந்த தலைவனை எண்ணி எவ்வாறு அவள் வருந்துவாள் ஊடுவாள் கூடுவாள் என்கின்ற நிலையிலே இந்த ஆன்மாவானது இந்த இறைவனை சிவத்தை எண்ணி இப்படி வாட வேண்டும் என்பதை மிக அற்புதமாக சிவனோடு இணக்கத்தை காட்டுவது இந்த 17வது திருப்பாடல் திருமானை. அதோடு நம்ம போன வகுப்பு முடிச்சோம். அதுல சில செய்திகள் மட்டும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கிறோம் சொல்லியிருந்தோம், அதை மட்டும் தான். அது 17வது பாடல் அப்படின்னு ஆரம்பிப்பார். இங்க முதல்ல மணிவாசக பெருமான் மிக அற்புதமான ஒரு குறிப்பு இந்த திருப்பாடல்ல அமைச்சிருப்பார். ஒன்று, திணைகள் என்று சொல்லக்கூடிய ஐந்து திணைகள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐந்து திணை. இந்த ஐந்து திணை கூறிய பொருள்கள் அத்துணையும் ஒரே பாடல்ல அமைத்தது இது ஒரு சிறப்பு. அஞ்சு திணைக்கும் உரிய பாடலினுடைய பொருளை அமைச்சிருப்பார். ஐந்து திணைகளுக்குரிய உரிப்பொருள் என்னன்னு பார்க்கணும். ஐந்து திணைகளுக்குரிய உரிப்பொருள் என்ன அப்படின்றதுல முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, பூங்கொன்றை சூடுவேன். சூடுவேன் பூங்கொன்றை அப்படிங்கறத பூங்கொன்றை சூடுவேன் வச்சுங்க. பூங்கொன்றை சூடுவேன், இந்த பூங்கொன்றை சூடுவேன் என்பது இப்ப தலைவியானவள் தலைவனாக இருக்கக்கூடிய சிவத்தை முதல்ல யாருன்னு சொல்லல, தலைவனுடைய பெயரை இதுவரையில சொல்லல. தோழியினிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகின்ற போது முதலாவதாக அவள் சொன்னது என்ன என்பதாக சொன்னால், சூடுவேன் பூங்கொன்றை. என்ன சூடுவேன் பூங்கொன்றை அப்படின்னு சொன்னாய், இப்ப தலைவன் உடனாக இருந்தால் அவனை கட்டி அணைத்திருப்பாள், அவனை கூடியிருப்பாள். இப்ப தலைவன் இல்லைன்னு தெரியுது, தலைவன் இல்லாததினாலே எது அதை ரீப்ளேஸ் பண்ணதுன்னு பாக்கும். அப்ப தலைவனிடத்தில இருக்கக்கூடிய ஒரு பொருளை தலைவனாக எண்ணுதல் என்கின்ற ஒரு முறையிலே மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் முதல்ல சொன்னது, கொன்றை என்ற மலரை அந்த தலைவனாக இருக்கக்கூடிய அவன் அணிந்திருந்த அந்த கொன்றை மாலையை தான் எடுத்து சூடிக் கொள்வது, தலைவன் தன்னை விரிந்து சென்ற தலைவனாக இருக்கக்கூடிய அந்த தலைவனை எண்ணி அவன் பிரிந்து சென்ற காரணத்தினாலே, அவன் இல்லாத காரணத்தினாலே அவன் சூடிய மாலையை தான் எடுத்து சூடிக்கொள்ளுதல் என்கின்ற நிலையிலே பாலை என்ற திணைக்கு உரிய உரிப்பொருளாக விளங்குகின்ற பிரிதல் என்ற நிலை. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்பது பாலைக்குரிய நிலை. பிரிதல், தலைவனும் தலைவியும் பிரிஞ்சு இருக்கிற இடம் டெசர்ட் இல்லையா. அப்ப சிம்பாலிக்கா காட்டணும்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல எதை காமிக்கணும் சொன்னா, பாலைவனத்தை காண்பிக்கின்ற பொழுது இருவரும் பிரிந்து இருக்கின்றார்கள் என்ற நிலையை காட்டுவோம். இப்ப பிரிந்த நிலையை காட்டுவது என்கின்ற நிலையிலே சூடுவேன் பூங்கொன்றை, இன்னொன்று நிர்மால்யம் என்ற நிலையிலே பெருமானிடத்திலே சேர்ந்த பொருள்களை மீண்டும் எடுத்துக் கொள்ளுகின்ற நிலை நிர்மால்யம் என்பது. பெருமானிடத்திற்கு போய் மீண்டும் வருகின்ற பொழுது அதற்கு உரிய தனிச்சிறப்பு உண்டு என்பதை முதல இரண்டாவது குறிப்பாக வைத்துக் கொண்டு பாலை என்ற திணைக்குரிய நிலையை சொல்லி, சிவன் திரள் தோள், அந்த தோள் என்பது மிகுந்த சிறப்பு. தோள் என்கின்ற நிலையிலே பெருமானுடைய தோளை பற்றி பல இடங்களிலே பல நிலைகளிலே நாம் திருமுறைகளிலே காணலாம். எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் அப்படின்னு சொல்லுவார் யாரு, அப்பர் பெருமான். அப்படி எந்தோள் ஈசன் முக்கன் ஈசன் என்பதாக ஒரு இடத்துல வரும். அப்படி எந்தோள் என்கின்ற நிலையிலே பெருமானுடைய தோள் பற்றி பல இடங்களிலே திருமுறைகளிலே அமைத்துக் கொள்ளலாம். அந்த நிலைகளை எல்லாம் அமைத்துக் கொண்டு இரண்டாவதாக அவர் சொல்லுவது, கூடுவேன் அப்படின்னு சொல்ற நிலை இரண்டாவது நிலை. கூடுதல் என்பது எந்த திணைக்குரிய நிலை அப்படின்னு சொன்னா, கூடுதல் என்பது குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய திணை. முதல்ல சொன்னது பாலை, இரண்டாவதாக சொல்லுவது கூடுவேன் என்கின்ற நிலை குறிஞ்சி. கூடுவேன் என்கின்ற நிலையில பார்க்கின்ற பொழுது, கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் அப்படின்னு இந்த ஊடுதல் என்பதை மூன்றாவது நிலையில அமைப்பார். கூடுவேன் என்பது குறிஞ்சிக்கு வந்துட்டா, இப்ப கூடி முயங்கி நின்று ஊடுவேன். இந்த முயங்குதல் என்பது மிக அற்புதமான ஒரு சொல். அதை வள்ளுவ பெருமான் மிக அற்புதமாக அந்த முயங்குதல் என்பதை பயன்படுத்துவார். கூடுதல் என்பது குறிஞ்சி திணைக்கு வந்து கூடுதலும் கூடுதல் நிமித்தமை என்பதாக சொல்லி கூடுவேன் என்பது குறிஞ்சி. ஊடுதல் என்பதாக மூன்றாவதாகிய திணை அங்கே வருகின்றது. அந்த ஊடுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது மருதம். ஊடுதல் ஊடுதல் என்கின்ற நிலையிலே மருதம் என்கின்ற திணையிலே தலைவனும் தலைவியும் ஊடுதல், ரொம்ப 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 இணக்கமாக இருக்கின்ற நிலையிலே ஊடுதல் என்பது எதற்காக அங்கே வருகின்றது என்பதாக வள்ளுவ பெருமான் சொல்லுவார். ஊடுதல் ஊடல் என்கின்ற நிலை ஏன் வருகின்றது என்பதாக சொன்னால், அவர்கள் இருவரும் இன்பமாக இருக்கின்ற நிலையிலே இந்த ஊடல் என்பது கேட்டலிஸ்ட் சொன்னா இரண்டு வேதியியல் பொருள்களும் சேருகின்ற பொழுது நடுவுல இன்னொரு பொருள் ஒன்று சேரும். அப்படி சேரும் பொழுது இந்த ரெண்டும் விரைவா நடக்கும், அதுக்கு கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க. அப்படி இந்த ஊடல் என்பது இரண்டு இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு இன்பங்களும் சேருகின்ற பொழுது இன்பத்தை மேன்மேலும் பெருக்குவதற்கு ஊடல் என்கின்ற அந்த ஊடல் வருகின்றது. ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்கப் பெறின் அப்படின்னு முடிப்பார். கடைசியில முத்தாய்ப்பா வைக்கிற ஒரு இடம் இது. பேரின்ப நிலையிலே தலைவனும் தலைவன் தலைவன் காமத்துப்பால் நம்ம போயிடக்கூடாது. அது பேரின்ப நிலையிலே தலைவனாக இருக்கக்கூடிய சிவத்தையும் தலைவியாக இருக்கக்கூடிய ஆன்மாவும் சேருகின்ற நிலை. அப்படி இரண்டும் சேருகின்ற நிலையை சொன்னார். முயங்குதல் என்பதாக ஒரு சொல் பிரயோகப்படுத்துகின்றார் நம்முடைய மணிவாசகர் பெருமான். முயங்குதல் என்பது இரண்டு பேரும் இணைகின்ற நிலையிலே, ரெண்டு பேரும் அப்ப தலைவனும் தலைவியும் இருவரும் இணைந்த பொழுது இணைகின்ற நிலையில ரெண்டு பேரையும் காற்று கூட பிரிக்க முடியாத அளவிற்கு இணக்கம். சிவத்தோடு நான் சேருகின்ற பொழுது ரெண்டுத்துக்கும் நடுவுல காற்று இடைவெளி கூட அல்லாமல் ரெண்டு பேர் ரெண்டு பொருள் இருந்ததுன்னு சொன்னா நடுவுல காத்து இருந்தே ஆக வேண்டும். ஆனால் முயங்குதல் என்கின்ற பொழுது காற்று கூட இல்லாத அளவிற்கு இரண்டும் சேருகின்ற நிலை அப்படிங்கறத வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடை போடாபடா முயக்கு. முயக்கு என்பதாக சொல்லுவது காற்று. இப்ப இது திணைக்குரிய பொருளாக ஒரு பக்கம் மணிவாசக பெருமான் அமைத்திருந்தாலும் ஆன்மாவினுடைய நிலையை சொல்லுகின்ற ஒரு அற்புத நிலையை அடுத்த அதே பொருளிலே அமைத்து காட்டுவார். முதல்ல நீங்க திணையை பற்றி மட்டும் குறிப்பு சொல்ற ஊடுதல் என்பது மருது திணைக்கு ஆயிடுச்சு. செவ்வாய்க்கு உருகுவேன், செவ்வாய்க்கு உருகுதல் என்பது இரங்கல் என்கின்ற நிலை. இரங்கல் என்பதாக வருகின்ற பொழுது அது நெய்தல் திணையிலே தலைவியானவள் தலைவனை தலைவனிடத்திலே இரங்கல் என்கின்ற நிலையிலே நிற்பது. இப்ப எப்படி உருகுகின்ற நிலைன்னு சொன்னா செவ்வாய்க்கு உருக வேண்டும், தலைவனுடைய செவ்வாய்க்கு தலைவி உருகுகின்ற நிலை. எப்படி உருக வேண்டும்? குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு. அந்த தலைவனாக இருக்கக்கூடிய சிவம், தலைவியாக இருக்கக்கூடிய ஆன்மா, இது உருகுகின்ற நிலை, இரங்கலாகிய நிலை. நெய்தல் திணையாயிற்றா. உள் உருகி தேடுவேன். இப்ப உள் உருகி தேடுவேன் என்பதாக சொன்னா வெளியில இப்ப பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தேடி தேடி பார்த்தாச்சு, வெளியில கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தா இப்ப உள்ளுக்குள்ள போய் தேடுகின்ற நிலைதான் இப்பொழுது வந்துவிட்டது. வெளியில தேடி தேடோனா தேவனை, என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர. உள் உருகி தேடுவேன், அப்புறம் தேடி சிவன் கடலே சிந்தி. இப்ப இதுல இருந்து கடைசியில இருந்து முன்னாடி போகணும், முன்னாடியில இருந்து கடைசிக்கு வருகின்ற பொழுது முதல்ல சொல்றது
உள்ளுருகி தேடுவேன் சொல்லுங்க, உருகி உள்
தேடுவேன் பொருள் உருகுதல்
முடிஞ்சு உள்ள தேடணும்.
ரொம்ப அற்புதமா புணர்ச்சி பத்துல சொல்லுவார், நெக்கு நெக்கு உருகி. அந்த உருகுதல் எப்படின்றது கூட ரொம்ப அற்புதமாக புணர்ச்சி பத்துல சொல்லுவார். அப்படி உள் உருகி தேடுதல் என்கின்ற நிலையிலே தேடுகின்ற நிலையை சொல்லி தேடி சிவன் கடலே சிந்திப்பேன். அப்ப சிவன் கடலே சிந்திப்பேன் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக பிரிஞ்சு போனவன் என்கிட்ட வந்துருவான்ற ஒரு ஒரு அந்த நம்பிக்கை, த ட்ரஸ்ட். தலைவன் என்பவன் வருவாரு, சத்தியெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு, உன்னை பிரிய மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. சத்தியம் செய்தேன் அப்படின்னு சொல்லுவாரு, உன்னை பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நம்பிட்டு இருக்கின்ற பொழுது திடீர்னு பாப்பாரு, ஆல் அப்சாண்ட் ஆயிடுவாரு. அப்புறமா ஒரு நாள் நீங்க எங்கேயாவது அவரை பார்த்து என்ன இவங்க மறந்துட்டீங்களா, நீங்க நம்ம நானும் நீங்களும் எப்படி பழகணும், வழி இடை இல்லாத அளவிற்கு நெருக்கம் இருந்ததே உங்களுக்கும் எனக்கும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய குலம் என்ன, உன்னுடைய கோத்திரம் என்னன்னு கேட்பாராம். ரொம்ப அற்புதமாக வள்ளல் பெருமான் வெண்ணிலா கன்னி அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் ஒரு பாடல் கன்னி அமைச்சிருப்பார். ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல எல்லாம் சொல்லுவார், இப்படி இந்த ஆள் பண்ற டிராமா எல்லாம் ஞான நாடகம் பாங்கியர் கன்னி, பாங்கியர் கன்னியில ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அப்படி வருவாரா, வந்தவர் வந்த ஒரு இடத்துல சொல்லுவார், வந்தாரு வந்தவர் என்னுடைய மடியை பிடித்தார், உடனே நீ என்னடி பண்ண, அவருடைய அடியை பிடிச்சேன்னு சொல்லுவார். வந்தவர் மடியை பிடித்தார், நான் அவருடைய மடி என்பது ஒரு குற்றம் என்கின்ற பொருள். மடி, இந்த ஆன்மாவினுடைய மடி, அதான் அந்த குற்றத்தை அவர் பிடிச்சிருவார். குற்றத்தை நீக்கி குணம் கொண்டு போதாட்டும் நிலையிலே மடி பிடித்தார், நான் அவருடைய அடி பிடித்தேன்னு சொல்லுவார் வள்ளல். ரொம்ப அற்புதமா அமைச்சிருப்பார். அப்படி கடைசி திணையாக அமைவது இந்த முல்லை திணை என்பது. இது டிரஸ்ட்ல ஓடுறது, இந்த முல்லை திணை நம்பிக்கையில ஓடுறது. வருவார் வருவார், நிச்சயமா போயிட்டாரு வந்துருவார், நிச்சயமா போயிட்டாரு வந்துருவார் என்கின்ற நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய முல்லை திணை. இப்ப அஞ்சு திணைய பாத்தீங்களா, ஐந்து திணையிலே பாலை எப்படி முன்னாடி வந்தது, பாலை அடுத்தது அதே ஆர்டர்ல குறிஞ்சி மருதம் நெய்தல் முல்லை இப்படி அமைஞ்சிச்சு. இந்த ஐந்து திணை என்கின்ற அமைப்பிலே மணிவாசக பெருமான் ஒரு பக்கம் கொடுத்திருந்தாலும் மிக அற்புதமான சைவ சித்தாந்தத்தை இந்த உயிரினுடைய நிலையை காட்டுவதுதான் இந்த திருப்பாடலினுடைய உயிர் நாடி. இந்த உயிராகிய ஆன்மாவாக்கிய இந்த தலைவி சிவத்தோடு கூடுகின்ற நிலையை ஒரு பக்கம் சொல்ல வந்த மணிவாசக பெருமான், இந்த உயிர் என்பதே ஒரே நிலையிலே இல்லாதது இந்த உயிர், இந்த உயிர் என்பது ஐந்து அவஸ்தைகள் படுவது இந்த உயிர் என்பதை காட்டும் ஒரு சைவ சித்தாந்த அற்புத திருப்பாடல் இது. ஐந்து அவத்தை என்பதாக சொல்லுவார். இந்த ஐந்து அவத்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஐந்து இடங்களிலே ஆன்மா நிற்கும். ஆன்மா ஐந்து இடங்கள்ல நிற்கும். எங்கேருந்து தொடங்குதுன்னா புருவ மத்தியில இருந்து தொடங்கும். புருவ மத்தி ஒன்னு, ரெண்டாவது மேலேந்து கீழே அங்கிருந்து இங்கேருந்தான் தொடங்குறது. நனவு நிலை அப்படின்ற நனவு நிலையில 35 கருவிகரணங்களோடு இருக்கின்ற பொழுது இங்க இருக்கும் நனவு நிலை. இப்ப நனவு நிலையிலிருந்து அடுத்ததாக நிற்கக்கூடிய நிலை கனவு நிலை, ரெண்டாவது ஸ்டேட். ஐந்து அவத்தை என்பது இந்த ஆன்மா எத்தனை கருவிகளோட கூடி இருக்கு, எத்தனை கருவிகளை விட்டு விலகி இருக்கு, அதுதான் ஆன்மாவினுடைய ஸ்டேட்டஸ். இது ஒரே நேரத்துல கூடி ஒரே நேரத்துல குறையறது இல்ல. இப்ப இந்த ஆன்மா எங்க இருக்குன்னு நம்மள கேட்டா, இப்ப வந்து கண்டத்துல இருக்கா, இது இருதயத்துல இருக்கா, இல்ல நாபியில இருக்கா, இல்ல மூலாதாரத்துல இருக்கா, நீங்க கேட்டீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நானும் இப்ப உங்களை வந்துட்டு இப்ப கண்டத்துல கனவு நிலையில இருக்கீங்கன்னு நானுங்க அதை சொல்ல முடியும். ஆனா மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கருவிகள் எத்துணை கூடி இருக்கிறது உன்னோட, எத்தனை நீ அந்த கருவியை விட்டு டிஸ்அசோசியேட் ஆயிருக்க, அசோசியேட் ஆயிருக்க, அப்ப எத்தனை கருவிகளோடு நாம் சேர்ந்து இருக்கிறோம் என்பதாக அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த உறக்கம் என்கின்ற நிலை, கனவு என்கின்ற நிலை, இந்த ஐந்து நிலைகள் அப்படின்னு மிக அற்புதமாக சொல்றார். அதற்கான அடிப்படை திருமுறைகளிலே எங்கே இருந்து எடுத்திருப்பார் என்பதாக அமைக்கின்ற பொழுது பல இடங்கள் உண்டு. அதிலே இந்த ஒரு இடம் மணிவாசக பெருமான் கொடுத்த கொடை. முனிவாசக பெருமான் ரொம்ப அற்புதமாக அதனுடைய சூட்சுமத்தை காட்டும் இடமாக இதை அமைத்துக் கொள்ளலாம். ஒன்று கன முதல் 36 கருவிகரணம், 36 கருவிகரணத்துல ஒன்று குருடன் என்று சொல்லக்கூடிய ஆன்மா. சோ 35+1 குருடன். இந்த குருடன் என்பது ஆன்மா எல்லா கருவிகரணங்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு பேர் உண்டு, அதற்கு குருடன் என்று சொல்லக்கூடிய பெயர். சோ 35+1 என்று சொல்லக்கூடிய நிலையிலே 35 கருவிகளோடு நனவு நிலையில இங்க இருக்கின்ற பொழுது குருவ மத்தி இங்க இருக்கின்ற பொழுது 35 கருவிகளோடு இருக்கும் நனவு, அதாவது நனவு நிலையில நிற்கிறது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்டேட்டு, இத வந்து நம்முடைய மணிவாசக பெருமான் எங்கெங்கெல்லாம் சொல்றான் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். இரண்டாவது கண்டம் என்கின்ற நிலையில், இந்த கண்டம் என்கின்ற நிலைக்கு கொஞ்சம் கீழே போனோன்னு என்ன ஆயிடுது, தச வாயுக்களோடு கூடிய 24 கருவிகரணம் ஒன்று வருது. தச வாயுக்கள் அங்கே அமைந்து கண்டம் என்று சொல்லக்கூடிய கனவு நிலை, கனவு நிலையிலிருந்து கொஞ்சம் அப்படி உறக்கம் என்கின்ற நிலைக்கு போகுது கீழே. இதயம் என்ற ஸ்தானத்துல ஆன்மா நிற்கும், எதுல உறக்கமாகிய நிலையில. உறக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் பிராணவாயு சித்தம், குருடன் என்ற உயிர் பிராணவாயு சித்தம், அந்த மூன்றே மூன்று கருவிகள் தான் உறக்கம் அப்படிங்கிற உறக்கத்துக்கு போகும்போது இஸ் ஆல்மோஸ்ட் டெத். அப்படி போயிட்டு உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது மூலம் அந்த போலும் அப்படிங்கிறார் பாத்தீங்களா. அதுதான் அப்ப ரிஹர்சல், எவ்ரி டே ரிஹர்சல். உறக்கம் என்பது மட்டும் இல்லைன்னு சொன்னா எல்லாம் நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இந்த ஆன்மா ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். உறக்கத்துக்கு போயிட்டு மீண்டும் வருது இல்லையா, எப்படி வருதுன்னு தெரியல. உறக்கம் போயிடுச்சுன்னு சொன்னா உறக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் உறக்கத்துல பிராணவாயு இயங்கணும். அப்ப பிராணவாயு என்ற நிலை, உயிர் என்ற நிலை, சித்தம், இந்த மூன்றும் இந்த உறக்கம் என்கின்ற நிலையிலே 35 எங்க 3 எங்க 35 24 தடதடதடங்க இறங்கி எத்தனை வந்துருச்சு 3. இத்தனை கொக்கி போல் அதை கண்டுட்டு கீழே வருது, 3 வந்து நிக்குது உறக்கத்துல. உறக்கத்துக்கு அடுத்த நிலை துரியம் அப்படிங்கிற நிலை. இந்த துரியம் என்ற நிலையில பாத்தீங்கன்னா பிராணவாயு மட்டும் இருக்கும், உயிர் மட்டும் இருக்கும். துரியம் அப்படிங்கிற நிலையில நாபியில நிற்கும் இந்த ஆன்மா, இந்த துருடன், இந்த ஆன்மாவானது நிற்கக்கூடியது நாபியில. பிராணவாயு இருக்கும், உயிர் இருக்கும், இந்த ரெண்டு மட்டும் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ், இந்த அதற்கு அடுத்த ஸ்டேஜ்ல மூலாதாரத்துக்கு போயிடுச்சா துரியாதீதம் அப்படிங்கிற நிலை. இந்த துரியாதீதத்துல என்ன ஆகும்னா பிராணவாயுவும் கட்டு, உயிர் மட்டும் அங்க இருக்கும். அதத்தான் மணிவாசக பெருமான் முயங்கி அப்படின்னு சொல்லி ரெண்டும் இணைகின்ற பொழுது காற்று கூட இல்லாத இடம் அப்படின்னு முதல்ல சொன்னார் இல்லையா. முயங்குதல் அப்படிங்கிறது அதுதான் பிராணவாயுவும் இல்லாத நிலையாக இருக்கக்கூடிய துரியாதீதமாகிய நிலை. ஐந்தவத்தையிலே அந்த முயங்கி என்பதாகும். இரண்டாவது அதுல இருந்து கொஞ்சம் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த பிராணவாயுவும் இல்லாத நிலையிலேருந்து இப்ப நான் சொன்னது மேலேருந்து கீழே இறங்கினது, மணிவாசக பெருமான் சொல்றது கீழே இருந்து மேல. பிராணவாயு மட்டும் இல்லாத நிலையில உயிர் மட்டும் இருக்கக்கூடிய துரியாதீதம் என்ற நிலையை முயங்கி என்பதாக காட்டி அதுல இருந்து கொஞ்சம் அப்படி பிராணவாயு சேருகின்ற பொழுது ஊடுவேன் அப்படின்னு சொல்வார். இந்த ஊடுதல் அப்படின்னு வந்த உடனேயே என்ன ஆகும், அப்படி காற்று அப்படி ரிலாக்சேஷன் உள்ள புகுந்துருச்சு. இப்ப காற்று உள்ளே புகுந்தவுடன் இது நாபிக்கு வந்துருச்சு. அப்ப நாபி என்கின்ற நிலையில நிற்கின்ற பொழுது இது நிற்கக்கூடிய இடம் துரியம் என்று சொல்லக்கூடிய துரியாதீதத்திலிருந்து துரியத்துக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மயங்கி அப்படின்னு ஒரு மூன்றாவதாக ஒரு சொல் போடுவார். மயங்கி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இதுல பிராணவாயு, சித்தம், உயிர் இது மூணு வந்துருச்சு. இப்ப இந்த மூணும் இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அந்த இருதயமாகிய இடத்திற்கு நாபியிலிருந்து மேல வந்து உறக்கத்திற்கு வந்துருச்சு. உறக்கத்திலிருந்து வந்த உடனேயே அடுத்ததாக உருகுவேன், தேடுவேன், கடலே சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில இப்ப 24 கருவி வந்துருச்சு. உறக்கமாகிய நிலையிலிருந்து கனவு நிலைக்கு வந்த உடனேயே தியான நிலையிலே இப்ப உள்ளே உருகி தேட வேண்டும் என்கின்ற அந்த நிலை இந்த உயிரானது ஏற்படுத்துவது. 24 கருவிகரணங்கள் வந்த உடனேயே அதனுடைய சிந்தனை எப்படியாவது உருகுவேன், தேடுவேன், கடலே சிந்திப்பேன் அப்படின்னு விழிப்பு நிலையிலே அது தன்னுடைய தோழியின் இடத்திலே. இப்ப அடுத்ததாகிய நிலை கடைசி அந்த நிலையாக அவர் காட்டுவது விழிப்பு நிலையிலே தன்னுடைய தோழியிடத்திலே சொல்லி இந்த 35 கருவிகளோடு கூடுகின்ற பொழுது செவடியே பாடுதுங்கான் அம்மானாய் என்பதாக சொல்லி 5 அவத்தை என்கின்ற நிலையிலே ரொம்ப அற்புதமாக நம்முடைய சிவஞான பதத்திலே ஐம்புலன் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலனையினுடைய தன்மையை காட்டி இந்த உயிர் என்பது சகசமலத்து உணராது 5 அவத்தை தே. ஏன் 5 அவத்தை என்பதாக சொன்னால் கருவிகளோடு இது எப்படி கூடுது, கருவிகளோடு இது எப்படி குறையுது அப்படிங்கிற பொறுத்துதான் உனக்கு உறக்கம், பேருறக்கம், துரியம், துரியாதீதம் என்கின்ற நிலைகள் எல்லாம் வருகின்றது என்பதை இந்த உயிரானது இருக்கக்கூடிய 5 அவத்தைகளை இந்த திருப்பாடலிலே அற்புதமாக காட்டி கடைசியாக ஒரு செய்தி 8வது திருப்பாடலிலே அமைக்கக்கூடிய செய்தி. 8வது திருப்பாடல்ல வந்து திருக்கச்சி நெறி காரைக்காடு என்பதில் அறம் புரிந்த அருளாளர் என்பது ஒன்று 5வது பாடல் அமைந்தது. இந்த 8வது பாடலை நம்ம பாடி அதுல இருக்கக்கூடிய ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். பெருமானை பற்றிய அந்த இலக்கணம் ரொம்ப பதியினுடைய இலக்கணத்தை பல இடங்களிலே குருமொழியாக காட்டிய ஒரு அற்புதம். தீயானது பலம் சுழிந்து எழும், தீயினுடைய தன்மை கீழே இருந்து மேல் நோக்குவது தீயினுடைய தன்மை, கீழிருந்து மேல போற. நீரினுடைய தன்மை பள்ளம்தாள் உருபுணலில் கீழ் மேலாக, பள்ளம்தாள் உருபுணல்னு சொல்லுவார் யாரு, மணிவாசக பெருமாள். வெள்ளம்தாள் விரிசடை, பள்ளம்தாள் உருபுணல், நீரானது மேலே இருந்து கீழே வருகின்ற நிலை, தீயானது கீழே இருந்து மேலே வளம்பும். ஆனா ஒரு இடத்துல நீரானது கீழே இருந்து மேல அப்படி வளஞ்சுழிந்து எழுது ஒரு இடம், அது திரியான சம்பந்த பெருமான் காட்டும். நீர் அது எப்படிப்பட்ட நீர்னா கங்கைக்கு இணையான காவிரி, காவிரி என்று சொல்லக்கூடிய இந்த காவிரியானது இப்ப நீரினுடைய தன்மை கீழே தானே போனோம், அப்படி கீழே போகாமல் பெருமானை பலமாக வந்து சுழித்து மேலே எழுந்த ஒரு இடம் உண்டு காவிரி நீர். நான் சொன்னதிலேயே அப்படியே பிடிச்சீங்கன்னா வந்துடும், திரு வலஞ்சுழி. என்ன அற்புதமான தலங்க, திருவலஞ்சுழியிலே மணி ஞானசம்பந்த பெருமான் காட்டும் அறம் அறநெறி மிக அற்புதமான நெறி. டே, இந்த மண்ணுலகத்திற்கு நீ வந்து பிறந்திருக்கையே, இதற்காக நீ எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தெரியுமா என்பதாக ஆரம்பிக்கும் அற்புத திருப்பதிகம் கொண்ட ஒரு பதி திருவலஞ்சுழி பதி. அதுல நிறுத்தினார் பாருங்க, எல்லா கோயிலையும் நீரானது கீழும் கீழாக நோக்கி போகின்ற நீரானது வளம் சுழிந்து மேலாக பெருமானை வளம் செய்து வணங்குகின்றது. எப்படி திருநீல நக்கரனுடைய வீட்டிலே யாரு பாணனாரோ அவருடைய மனைவியாரும் நடு மனையிலே அவரை தங்கச் செய்தவுடன் அடுத்த நாள் எப்படி எழுந்தது அந்த தீ, வளம் சுழிந்து எழுந்தது அந்த தீ, அதை காட்டுவார் நம்முடைய பெரிய புராணத்திலே தெய்வச்சேர்க்கிறார்கள். அப்படி வளம் சுழிந்து நீரானது எழுந்து பெருமானை வணங்கக்கூடிய இடம் திருவலஞ்சுழி. அதுல அவர் வைக்கின்ற அந்த செய்தி பாருங்க, அதுதான் முக்கியம். முதல் பாடல், இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் அவனுடைய தன்மையில பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா இறைவனுடைய தன்மையிலேயே மிக முக்கியமான தன்மை, எப்பொழுதும் இந்த ஆன்மாக்களுக்கு நன்மையே செய்தல் தான் இறைவனுடைய தன்மை. நன்மை என்பதை செய்வதுதான் இறைவனுடைய தன்மை என்பதை காட்டும் ஒரு அற்புத நிலை. இது அப்படியே வாங்கிடுவார் வைகண்டர். கல்லால் நீழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, நல்லார் அப்படிங்கிற நிலையில சொல்லுவார். இறைவனுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய இந்த திருவடி எப்பொழுதும், அப்ப அவன் அந்த திருவடியில தானே வச்சு ஒரு அழுத்த அழுத்தினார், எடுக்கும் போது திருவடியில தானே அழுத்தினார். அப்ப திருவடி அழுத்துச்சு, அந்த அழுத்தின திருவடி ஐயோ ராவணனுக்கு தீமை செஞ்சிருக்கு. ராவணனை பொறுத்தவரையிலும் அந்த திருவடியானது அவனை அழுத்திய காரணத்தினாலே தீமையை செய்து விட்டதா என்பதாக சொன்னால் இல்லை. அவருடைய தன்மை என்ன என்பதாக சொன்னால் தன்மையினார் நன்மையினார். இறைவனுடைய தன்மை என்பது நன்மை என்பதுதான். இந்த நன்மை என்பதை எத்தனை இடத்துலங்க திருஞான சம்பந்த பெருமான், இறைவன் என்பது நன்மை என்பது பொருள், இறைமை என்பது சிவம் என்பது நன்மை பொருள், சிவம் என்பது நன்மை என்பதை பல 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 எந்த இடத்திலே தொட்டாலும் இறைவன் என்பதை நன்மை பொருளாக காட்டும் ஒரு அற்புதம் உண்டு. இந்த இறைவனை நன்மை பொருளாக திருநாவுக்கரச பெருமான் அற்புதமாக காட்டிய ஒரு இடம் அந்த திருவடி. அவருக்கு திருவடி சூட்டிய இடமாக விளங்கக்கூடிய இடத்துல காட்டுவார். எங்க திருவடி சூட்டின? நல்லூர், திருநல்லூர். திருநல்லூர் பதிகத்துல பாத்தீங்கன்னா கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்லுவார், நல்லவாரே நல்லவாரே, பதிகம் முழுவதும் நல்லவாருன்னு சொல்லுவார். அப்பா இந்த திரு நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், போட்டு கால போட்டு மிதிச்சார் ராவணன். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். நன்று உடையானை தீயது இந்தா திருநல்லம்னு ஒரு பதிகம். அந்த திருநல்லத்துல முதல் பாடல் பாத்தீங்கன்னா கல்லால் அப்படின்னு தொடங்கும். திருநல்லம் பதிகம் ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தர் திருநல்லம் ஒண்ணும் நினைந்துருகும் அடியாரை வந்து நல்லவாரை வந்து நாவுக்கரசர் வச்சிருக்கோம். அப்ப சுந்தரர் மட்டும்தான் ஒன்னு கேப் இருக்கு. சுந்தரர் நீங்க நான் பிரிப்பேர் பண்ணல, நீங்க வேணா சொல்லுங்க. மணிவாசக பெருமான் வந்து இந்த நன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொன்னு இணைச்சுக்குவார். அது எனக்கு ரொம்ப நாள புரியல. இறைவனை இப்ப இதுவரையிலும் நன்மை பொருள் நன்மை பொருள் நன்மை பொருள் நன்மை பொருள் என்பதாக மட்டுமே காட்டி வந்த நிலையிலே மணிவாசக பெருமான் மட்டும்தான் தீமை நன்மை முழுதும் நீ சொல்லுவார். தீமை நன்மை கூறும் நாவே அப்படிங்கிற திருப்பதிகத்துல அந்த பாடல்ல தீமை நன்மை முழுதும் நீ என்பதாக அதிலே காட்டக்கூடிய மணிவாசக பெருமான். அது தீமை நன்மை முழுதும் நீக்கு என்ன பொருளாக இருக்கலாம்னு என்னுடைய சித்தறிவுக்கு ஆராய்ந்ததுல ஒரு பொருள் அமைந்திருக்கு. அதை நம்ம கடைசியில பார்த்தோம். அப்ப இந்த மூன்று திருப்பாடல்களையும் நம்ம பாடி மூவருக்கு வழிபாடு. ஹோமர்க்கா வந்து சுந்தரத்தை வச்சு நன்மை என்பதாக எங்க சொல்றாரு சுந்தரர் ஹோமர். இப்ப நான் ஹோமர்க் சொல்றது இட் இஸ் காமன், முருகனுக்கு மட்டும் இல்ல ஹோமர்க்கு மட்டும் இல்ல. இப்ப நன்மை பற்றி சுந்தரர் பெருமான் எங்க சொல்லியிருக்கிறார் அந்த பாடல். இதுக்கு முன்னாடியும் ஆச்சு, உழவரப்படியும் ஆச்சு, இப்ப வகுப்புலையும் நல்லவாரே பெருமான் நம்முடைய அந்த திருநாமத்தை திருவடி என்கின்ற நிலை நன்மை அப்படி என்ற சொல்லுகின்ற அந்த நன்மை வெறும் நன்மை இல்லை. எல்லா நன்மைகளையும் இணைத்த முழுமையான நன்மை எதுவோ அதுதான் இறைவனுடைய திருவடி. நன்மை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சில பொருள்கள் நன்மை தான் இருக்கும், ஆனா இன்னொரு விதத்திலே அது தீமையாக அமைந்து விடும். ஆனால் நன்மை 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 என்று சொல்லக்கூடிய எல்லா நன்மைகளையும் சேர்த்த முழுமையான நன்மை பொருள் தீமை நன்மை முழுதும் நீண்ட நன்று உடையான தீயது இல்லானை அங்க ஞான சம்பந்தர் தீமை நன்மை முழுதும் நீ ரொம்ப அற்புதமாக அந்த நன்மை என்று சொல்லக்கூடிய நன்மை முழுமையான நன்மை. அந்த முழுமையான நன்மையில பாத்தீங்கன்னு சொன்னா தீமை என்பதற்கு இடம் இருக்காது. புலி மான் ரெண்டும் பகை. ஒரு புலி வந்து மானை பார்த்துருச்சுன்னா விடாது. ஆனா பெருமான் பாத்தீங்கன்னா புலியும் இருக்கும் மானும் இருக்கும் அறவும் இருக்கும் மதியும் இருக்கும். இரண்டு முரண்பாடான ஒன்று எப்படி அங்க பெருமாண்ட மட்டும் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் தீமை நன்மை முழுதும் நீ. இந்த முழுமையான நன்மை பொருள் இடத்துல எது போய் சேர்ந்தாலும் அது தீமையாக இருந்தாலும் அது முழுமையான நன்மை பொருளாக அது மாறிவிடும். பாலிலே கலந்த நீரை பாலிலே கலக்கிற வரையிலும் இது நீர் இது பால் இது நீர் இது பால்னு வச்சிட்டு இருக்கலாம். அன்னப்பறவை இல்லாத வரையிலும் நீரை எடுத்து பால்ல கலந்த பிறகு அதுக்கப்புறம் இது தீமை கலந்ததுக்கு அப்புறம் இது தீமைன்னு அதுல எங்க போய் பார்க்கறது. ஆக முழுமையான நன்மை அது தீமை கமா முழுதும் நன்மை. தீமை நன்மை முழுதும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தீமை என்பதையும் தீமை முழுதும் நீ நன்மை முழுதும் நீ கொண்டு வந்து நிரல் நிறையாக பொருத்திடப்படும். தீமை என்ற நிலையிலே தீமையானது இந்த முழுமையான நன்மையிலே போய் சேருகின்ற பொழுது அந்த தீமையும் நன்மையாக மாறும் என்கின்ற அற்புத நிலையைதான் மணிவாசக பெருமான். அப்படி நன்மை பொருள் நன்மையாக நிற்கின்ற நிலையிலே அவருடைய தன்மை என்ன என்பதாக சொன்னால் நன்மையினார் நன்மை இந்த உயிர்களுக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருப்பது என்பதை திரு நல்லம் என்ற பதிவு அங்கேயும் கல்லால் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கல்லால் நிழல்மேய கரைசேர் கண்டா என் எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வில்லால் அறமூன் அரண் மூன்று வெந்து விழவெய்த நல்லான் நமையாழ்வான் நல்லம் நகர நல்லான் என்கின்ற நிலையிலே நன்மையுடைய பொருளாக இப்படி பல இடங்களிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நன்மை பொருள் என்பதாக அண்ணாமலை பதிகத்திலேயும் சொன்னார். அப்படி தன்மையினார் நன்மையினார் என்கின்ற நிலையிலே இந்த திருப்பதிகமானது மிக அற்புதமான அந்த கச்சி திருநெறி காரைக்காடு என்கின்ற பகுதியிலே பண்றீங்க. நீண்ட திருவடி என்பது நன்மையை எப்பொழுதும் இந்த உயிருக்கு செய்கின்ற அந்த தன்மையை பற்றி காட்டி, கடைசி அந்த பதிகமாக கடைசி அந்த திருக்கடை காப்பாக விளங்குகின்ற நிலையிலே, கண்ணாரும் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டுரையும் பெண்ணாரும் திருமேனி பெருமான் அடிவாழ்த்தி தன்னாரும் பொழிக்காழி தமிழ்ஞான சம்பந்தன் மன்னாரும் தமிழ் வல்லார் பரலோகத்து இருப்பாரே என்பதாகிய அந்த திருக்கடை காப்பினை திருக்கச்சி நெறி காரைக்காடு என்கின்ற அந்த தலத்திலே அருள் செய்து, இங்கே இருந்து தொடங்கி திருஞான சம்பந்த பெருமான் இப்பொழுது திரு ஆலங்காடு என்ற பகுதிக்கு வருகின்ற வரையிலும், கச்சி நெறி காரைக்காட்டிலிருந்து திருநெறி காரைக்காடு திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய அந்த பதி வரையிலும் சென்ற தலங்களினுடைய குறிப்பு கொடுக்கின்றேன். அது வந்து சில தலங்கள்ல பாடியிருப்பார், சில தலங்கள்ல பாடியிருக்க மாட்டார். திரு அநேக தங்காவதம் என்ற தலம், கச்சி நெறி காரைக்காட்டுக்கு அப்புறம் அநேக தங்காவதம் பதிகம் கிடைக்கல. கச்சி மேத்தளி என்ற பதிகம், அந்த பதி அங்க நம் பதிகம் கிடைக்கல. திருமார்பேறு இரண்டு பதியங்கள், மிக அற்புதமான பதியங்கள், இரண்டு பதியங்கள் திருமார்பேற்றிலே அருளி செய்திருக்கிறார். திருவல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே ஒரு பதிகம் கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக இளம்பயம் கோட்டூர், மிக அற்புதமான திருப்பதிகம், ஞானசம்பந்தரனுடைய ஒரு முக்கியமான திருப்பதிகம் இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம், எனதுரை தனதுரையாக அருளி செய்த திருப்பதிகம், ஞானசம்பந்தரனுடைய அருள் நிலை என்கின்ற நிலையிலே அமைந்த திருப்பதிகம், ஐந்தொழில அருள் நிலை அப்படிங்கிற நிலையிலே பெருமானுடைய அந்த திருவருளை வகுத்து காட்ட வல்லவர்கள்னு சொல்வார். திருவருளை தாமே வகுத்த வல்லவர் என்பதாக சொல்லி அங்கே திருமறை நம்பர் என்று சொல்லக்கூடிய திருமறை காட்டினுடைய செய்கையிலே சொல்லுகின்ற செய்தியோடு இணைத்து காணுகின்ற ஒரு திருப்பதிகம் திரு இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம். திருவிற்கோலம் என்று சொல்லக்கூடிய, பூவம் என்று சொல்லக்கூடிய இன்ற நாளிலே இருக்கக்கூடிய அந்த பதியிலே ஒரு திருப்பதிகம் அமைத்து, திருவூரல் என்று சொல்லக்கூடிய இடம், திருவூரல் என்ற அந்த பதியிலே ரொம்ப அற்புதமான திருவிற்கோலம், அங்க திருவூரலிலே ஒரு திருப்பதிகம். மொத்தம் எத்தனை ஊரு? கச்சி நெறி காரைக்காட்டை விட்டோம்னா நம்ம பஸ் பிடிக்க வேண்டியது, அநேக தங்காவதத்துக்கு பிடிச்சி மேத்தளியில வந்து டிராப் பண்ணிட்டு மார்பேறு, மார்பேறுல கொஞ்சம் நம்ம ரெண்டு பதிகம் இருக்கிறதுனால லஞ்ச் டைம் வச்சுக்கிட்டு திருவல்லம் இளம்பயங்கோட்டூர், திருவல்லம் ஒரு பதிகம், இளம்பயங்கோட்டூர் பதிகம் வந்து மிக அற்புதமான ஆழ்ந்து ஆழ்ந்து எழில் கொள்வது இயல்பு. அப்படி எழில் கொள்ளுகின்ற இயல்பு காட்டுகின்ற திருப்பதிகம், அந்த அகத்துறை பாங்கிலே பல திருப்பதிகங்கள் அமைச்சிருப்பார், அதுல இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் ஒரு அதற்குரிய ஒரு தனித்துவம் வாய்ந்தது. திருவிற்கோலம், அப்புறம் திருவூரல். அப்படி திருவூரல்ல வந்து பஸ் நிறுத்தினதுக்கு அப்புறம் அடுத்ததாக திருவூரலிலே இருந்து திரு ஆலங்காட்டிற்கு வைக்கக்கூடிய அந்த பதிகம் ஒரு இரண்டு பாடல்கள் சேக்கிழார் பெருமான் அமைத்திருப்பார். சேக்கிழார் த கிரேட் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து இந்த ரெண்டு பாடலுக்காக சேக்கிழார் பெருமான் எத்தனையோ ஷேக்ஸ்பியர் என்னங்க மில்டன் என்னங்க இரண்டு திருப்பாடல்களிலே திருஞான சம்பந்தரனுடைய வழிபாடு, திரு ஆலங்காட்டு வழிபாட்டினை காட்டுகின்ற சிறப்பினை போல எண்ணி 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 சேக்கிழார் பெருமானுக்கு எத்தனை முறை கோடி வணக்கம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சும்மா வாய்ப்பேச்சோட நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் உள்ளத்திலே அப்படி தோன்றும் திருப்பாடல்கள் அப்படிங்கிற நிலையிலே ரெண்டு திருப்பாடல்கள் அமைத்திருப்பார். பதிகத்தை எப்படி எடுத்தார்னு சொல்லி, அதற்கு எத்துணை முறை எத்துணை காலம் ஆலங்காட்டு திருப்பதிகத்திலே சேக்கிழார் பெருமான் ஊறியிருப்பார் அப்படிங்கிற அந்த ஊரல் எவ்வளவு தூரம் அமைந்ததுங்கிறத அந்த ரெண்டு பாட்டுல காமிப்பார். ஆக அடுத்த வகுப்புல நம்ம டைரக்டா எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திரு ஆலங்காட்டு வழிபாடு சேக்கிழார் பெருமான் காட்டும் திருஞான சம்பந்தரின் திரு ஆலங்காட்டு வழிபாடு, அந்த திரு ஆலங்காட்டு வழிபாட்டினுடைய நிலை, அவர் எப்பொழுது பதிகம் பாடினார், எங்கு பதிகம் பாடினார், எப்படி பதிகம் பாடினார், எந்த நிலையிலே பாடினார் என்பதை சேக்கிழார் பெருமான் வகுத்து காட்டும் நிலையிலே நாம் திரு ஆலங்காட்டிற்கு நள்ளிரவிலே நாம் எழுந்தருளப்போம். திரு ஆலங்காட்டுக்கு போகணும்னு சொன்னா த பெஸ்ட் டைம் அப்படி எதுன்னு கேட்டீங்கன்னா, நடு இரவு
எத்தனை மணி?
12 மணி
இல்லீங்களா? நான் சொல்லல, ஆத்தென்டிகேட்டடா சேங்கிழார் பெருமான் வைக்கும் முறை அது. அப்ப திருஆலங்காட்டு தரிசனம் அப்படின்னு சொன்னா அது நள்ளிரவிலே அது தரிசனம், மிக அற்புதமான அந்த திருக்கூத்து தரிசனம் ஆலங்காட்டு அடிகளினுடைய தரிசனமாக அமையும் என்பதாக சேங்கிழார் பெருமானுடைய நிலையில அந்த ஆலங்காட்டினுடைய செய்தியை நாம் அடுத்த வாரம் பார்க்கறதுனால ஆலங்காட்டு திருப்பதிகத்தை திருஞான சம்பந்தர் அருளை செய்த ஆலங்காட்டு திருப்பதிகத்தை உங்களுடைய கைப்பட இத வந்து இதா கொடுக்கிறேன்னு நினைக்க வேணாம். உண்மையிலேயே நீங்க வந்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படிங்கிற நிலையில அந்த பதிகத்தை நாம் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் எத்தனையோ கோடி புண்ணிய செய்தனர் அப்படி சேத்துனார் பெருமானுடைய வாய்மொழி 1008, 1009, 1010 மூன்று பாடல்கள், மூன்று முத்தான பாடல். அப்படி அந்த மூன்று திருப்பாடல்களும் திருஆலங்காட்டு சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்தையும் நாம் முழுமையாக எழுதிட்டோம். ஹோம்வொர்க் புரிஞ்சுதா? லாஸ்ட் பெஞ்ச். அப்புறம் நோட் பண்ணல தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. கடைசியில இருக்கிறவங்க வரையிலும் எல்லாரும் அந்த மூன்று திருப்பாடல்களோடு துஞ்ச வருவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் பக்கம் வந்து அதிகமான சொல்லியில் 689 பக்கம் சின்ன புத்தகத்துல, பெரிய புத்தகம் அதாவது பெரிய புராணம் வந்து 349. சரி, இப்ப ஆலங்காட்டுக்கு நம்ம போனதுக்கு அதுக்கப்புறம் நம்ம இத்தனை பதிகங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. திருமார்பேரு, திருக்குறள், திருவிற்கோளம், இந்த பதிகங்கள் எல்லாம் நம்ம பார்த்து நம்ம ஆண்டு விழாவுக்கு முன்னதாக எவ்வளவு தூரம் சிந்திக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சிந்திக்கலாம் என்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணில தொடங்கினதுனால எண்ணில முடித்து இந்த வகுப்பினை நம்ம நிறைவு செய்வோம். அப்படி எண்ணிலே நம்ம திருமூலத்திலிருந்து தொடங்கினதுனால எண் என்ற அடிப்படையில திருமூலத்தையே முடிப்பதுதான் ஒரு நிலை. அப்ப திருமூலர் திருமந்திரத்திலே மிக மிக முக்கியமான திருப்பாடல், எல்லாருக்கும் தெரிந்த திருப்பாடல், சிவ சிவ எங்கிலர் தீவினையாளர் அப்படிங்கிற திருப்பாடல். அதுல என்ன என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கூட்டுற எண் வரும். ஒன்பது நாளும் 13:1-3. அப்ப நம்ம கூட்டுறதா இருக்கணுமா பெருக்கிறதா அப்படிங்கறதுதான் அந்த 9 சின்ன ஒரு சூட்சமான ஒரு 9 எந்த எண்ணெய் கூட்டினாலும் 9+1=10 1+0=1 9 2 11 1 1 2 அப்ப 9 எந்த எண்ணெய் கூட்டுகின்ற பொழுது கூட்டுற எண்ணெய் வந்துடும் பெருக்குனா 9 வரும் அப்ப அந்த 9 தனிச்சிறப்பு அந்த இலக்கத்தினுடைய தனிச்சிறப்பு இது ஆக பெருமானோடு நான் கூட்டும் எண்ணாக நிற்க வேண்டுமா பெருக்கும் எண்ணாக நிற்க வேண்டுமா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நான் சேர்ந்து பெருமானோடு பெருமானாக ஆகின்ற சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருடியவார் அறிவிடுவார் அச்சோவை என்ற பெருக்கும் 9 நிற்க வேண்டும் அப்படிங்கிறது சான்றோர்களுடைய கருத்து ஆக சிவசிவ என்ற இந்த மந்திரத்தை அடியார்கள் நாள்தோறும் வழிபாட்டிலே ஓதி பயன்பெற வேண்டும் என்ற 9 என்ற எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் வைத்து அடுத்த வாரத்தில் நாம் நம்முடைய திருஞான சம்பந்தர் திரு ஆலங்காட்டு வழிபாட்டினுடைய சிறப்பிலே சந்திப்போம் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த வகுப்பினை இத்தோடு நாம் நிறைவு செய்து